நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனை இருதய சிறப்பு மருத்துவர் திரு டாக்டர் வி மனோஜ் அவர்கள் இன்று உலக இதய தினத்தை முன்னிட்டு இருதய பாதிப்பும் அதன் பாதுகாப்பும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனையின் இருதய சிறப்பு பிரிவு மருத்துவராகிய மனோஜ் ஆகிய நான் பேசுகிறேன்.
சார், இன்று உலக இருதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்நாள் அந்த இதயத்தை பற்றியும் இதயத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை எந்த விதமான வகையில் சரி செய்யக்கூடிய விதங்கள், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
பொதுவாக நம்ம உடம்புல இருதயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. ஏன் அப்படின்னா, இருதயத்தில் வந்து தான் செயல்பாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்குது. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு குழந்தை வந்து கருவில் வந்து உருவாகிற சமயத்தில் முதல்ல வந்து துடிக்கக்கூடிய செயல்பாடில் இருக்கக்கூடிய உறுப்பு இருதயம். ஸோ ஒரு மனிதர் இறக்கும்போது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நிற்கக்கூடிய இருதய உறுப்பும் இருதயம் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து முக்கியம் வாய்ந்தது இந்த இருதயம். இப்போ இந்த இருதயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள், ஆக்சிஜன், பிராணவாயு, அப்புறம் நமக்கு தேவையில்லாத இந்த கார்பன் டை ஆக்சைடு போல் அந்த கெட்ட காற்று, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் தேவையில்லாததை வெளியில் கொண்டு போய் சேர்க்கிறதும் இருதயம் தான். ஈவன் இப்போ வந்து நம்ம முடியோட அடி வரையிலிருந்து இப்போ நகத்தோட அடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கொண்டு போய் சேர்ந்தால் தான் அந்த உறுப்புகள் நல்லா செயல்பாட்டில் இருக்கும். இப்போ அந்த செயல்பாட்டை வந்து அந்த ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா இருதயம் அதை சார்ந்த ரத்த நாளங்களும் தான் எடுத்துக்கிட்டு போகுது. ஸோ அதனால தான் இந்த இருதயம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கியமாக இருந்ததாக இருக்குது. இப்போ நமக்கு மூளை செயல்பாட்டில் இருக்கணும், ஈரல் செயல்பாட்டில் இருக்கணும், சிறுநீரகம் செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா இருதயம் நல்ல செயல்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான காரணம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இருதயம் சார்ந்த நோய்கள் வந்து ரொம்ப 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 பெருகிட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பழைய பண்டைய முறைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றி இப்போ வந்து நம்ம வெஸ்டர்னைஸ் ஆகிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் இப்போ ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சாப்பிட்றது, நம்ம உணவு பழக்கங்களை முற்றுமாக வந்து மாற்றிட்டு முழுசாக வந்து வெஸ்டர்னைஸாக மாறுறது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காரணம். ஏன்னா அப்போ வந்து பழைய காலத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லையா, அப்போ பழைய இப்போ புது காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த உணவு பழக்கங்கள் தான் மிக முக்கியமானதாக மாறுதுங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருதயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு 20 வயசுக்கு மேலே வந்ததுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருதயம் மிக மோசமாக பாதிக்கப்படுறதுக்கு காரணம் வந்து இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் இருக்க ஏற்படக்கூடிய நோய்கள் தான். இங்கிலீஷில் சொல்லணும்னா இட்ஸ் கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பொதுவாக யாருக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு மிக பெண்களை கம்பேர் பண்ணுறப்போ ஜாஸ்தியாக பாதிக்கும். இது ஏன் அப்படின்னா அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாதவிடை நிற்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா இருதய நோய்களால் வந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் வந்து சமமாக இருதய நோய்களால் பாதிக்கப்படுவாங்க. இந்த இருதய நோயில் மிக முக்கியமாக நம்மளால சொன்னது தான் ரத்த குழாயில் கொழுப்புகள் போய் படிமானமாகி கொழுப்புகளால் அடைப்புகள் ஏற்பட்டு இருதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக், அதாவது ஹார்ட் அட்டாக் ஏற்படுறது தான் அங்கே இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பாதிப்பு. இப்போ இது இருதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் பிரச்சனையா, அப்போ வேறு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் தான் வந்து மிக முக்கியமான இருக்கிறதால் அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொல்கிறோம். அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்த்மியாசம்னு சொல்லுவோம், அதாவது இருதய துடிப்புகள் மாற்றம் ஏற்படுறது. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு வந்து 60 to 100 வரைக்கும் வந்து இருதயம் துடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 200 to 250 வரைக்கும் போகலாம். சடனாக வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு இருதய துடிப்புகள் 30-20 போய் மயக்கம் போட்டு கீழே விடலாம். இப்போ 250 போகிறப்பவும் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விடலாம். இதெல்லாம் உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இருதயம் சார்ந்த நோய்கள் தான். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த ரத்த குழாயில் அடைப்புகள் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா இருதயத்தில் மற்ற உறுப்புகள் பாதிப்புகளால் இருதயத்தோட செயல்பாடுகள் குறையலாம். அதாவது இப்போ வந்து சிறுநீரகத்தோட பாதிப்பு இருக்குது, நீண்ட நாள் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இருதயத்தோட செயல்பாடு குறையும். இப்போ ஈரல் பாதிப்புகள் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு இருதயத்தோட செயல் குறையும். ஸோ இந்த மாதிரி வந்து செயல்பாடுகள் இருக்கலாம். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா காலில் ஏற்படக்கூடிய ரத்த கட்டிகள் ஏற்பட்டு இருதயத்துக்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் ஏறலாம். தட் இஸ் கால் சிடிபிஇஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பல்மினரி எம்போலிசம் வந்து அப்படின்ற ஒரு நோயால் இருதயம் வந்து பாதிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள். இப்போது இந்த ஹார்ட் அட்டாக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை சிறுநீரகத்துக்கு மிக முக்கியமான காரணம் வந்து சிறுநீரக சர்க்கரை நோய் பாதிப்புகள் தான், நீரழிவு நோய். இந்த நீரழிவு நோய்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்பட்ட நீரழிவு நோயை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரையோட வேதிப்பொருட்கள், அதாவது வெளியேற்றக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாமே வந்து இருதயத்தில் போய் உங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கேப்பிலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் ஃபுல்லாக படிய ஆரம்பிச்சிடும். அது படிய ஆரம்பிக்கிறதால இருதயம் வந்து பார்த்திங்கன்னா கனமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு போதுமான ரத்த ஓட்டங்களும் அது ரத்தத்தோட வேகங்களும் குறைவதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இருதயத்தில் கொழுப்பு படிமானம் ஆகிறது ரொம்ப வேகமாக நடக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேகமாக ரத்த குழாயில் சுருக்கங்கள் ஏற்பட்டு வலி ஏற்படலாம். இதில் என்னென்னா நீரிழிவு நோய் ஏற்படுறவங்களுக்கு இருதயத்தில் இருக்கக்கூடிய வலி வந்து உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே இல்லை. இப்போ 50% 50% மக்களுக்கு வந்து நீரிழிவு நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்றதுக்கான அறிகுறியே அவங்களுக்கு தெரியாது. என்னைக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா எத்தேச்சியாக வந்து வேற ஒரு ஆப்ரேஷனுக்கு இல்லாட்டினா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கேம்ப் அந்த மாதிரி போயிட்டு வேலை செய்கிற இடத்துல கேம்ப் மாதிரி நடக்குது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட் இசிஜி எடுத்து பார்க்குறாங்க, எக்கோ எடுத்து பார்க்குறாங்க அப்படின்றப்ப தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஹார்ட்டோட பம்பிங் செயல்திறன் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ இதனால் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வலி மொழ்கொண்டு எதுவுமே இருந்திருக்காது. அவங்க நினச்சிருப்பாங்க சரி வயசாகிறதால மூச்சு வாங்குது அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சைலண்ட்டாக வந்திருக்கும். அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்து நடக்கிறப்போ அவங்களுக்கு எந்த அறிகுறியுமே தெரியாது. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தூக்கத்துலையோ இல்லாட்டினா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அமைதியாக ஏதாவது வண்டி ஓட்டிகிட்ருக்கப்போ அவங்களுக்கு சைலண்ட்டாக வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து வலி தெரியாமல் உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீரழிவு நோயால் நம்ம இருதயத்தில் எப்படி பாதிப்பு ஏற்படுதுன்னு நான் சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரத்த கொதிப்பு. இப்போ ரத்த கொதிப்பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருதயம் பாதிக்கப்படுமா அப்படின்னா ஆமாம், ரத்த கொதிப்பால் இருதயம் மிக மோசமாக பாதிக்கப்படும். அதே ஒரு சரி சார் எனக்கு இப்போ நேற்று தான் வந்து எனக்கு ஹார்ட் ப்ரெஷருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, எனக்கு இமீடியட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் வருமா, உடனடியாக பாதிப்புகள் வராது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து இருதய பாதிப்போ சிறுநீரக பாதிப்போ ரத்த கொதிப்பால் ஏற்படணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 5-10 அது ஆகணும் அது வந்து நடக்கிறதுக்கு. ஏன்னா நாட்பட்ட ரத்த கொதிப்புகள் இருக்கிறப்போ இருதயத்தில் இருக்கக்கூடிய சதைகள் வந்து கனமாக மாறும். அப்போ கனமாக மாறுற சமயத்தில் இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் சுருக்கங்கள் ஏற்பட்டு எகெயின் வேகங்கள் ரத்தத்தோட வேகங்கள் தடைப்படும், ரத்த குழாயில் கொழுப்புகள் படிமானமாக ஆரம்பிக்கும், உங்களுக்கு திருப்பியும் வந்து ரத்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எகெயின் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்பால் சிறுநீரகமும் சேர்ந்தபடி பாதிக்கும், அந்த சிறுநீரக பாதிப்பால் இருதயத்தோட பாதிப்புகள் வேகம் எடுக்கும். இது ரெண்டாவது விஷயம். அடுத்து வேறு என்ன இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு இருதயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வரலாம் அப்படின்னா ஸ்மோக்கிங், புகைப்பழக்கம். அந்த புகைப்பழக்கம் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நமக்கு அதில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள், கிட்டத்தட்ட ஒரு ஸ்மோக் பண்ணுறதால 3000 வகையான நச்சுப் பொருட்கள் வந்து நமக்கு வந்து உடம்புல கலக்கும். ஸோ அப்போ அந்த 3000 வகையான நச்சுப் பொருட்களில் நமக்கு ஒரு 200 வகையான ஒரு நச்சுப் பொருட்கள் வந்து இருதயத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள். இந்த நச்சுப் பொருட்களால் இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் வந்து டேமேஜ் ஆகி ரத்த குழாயில் இருக்கக்கூடிய சதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கமும் விரிவாக்கமும் வந்து தடைப்படும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேகமாக ரத்த குழாயில் கொழுப்புகள் வந்து படிமான மாறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ஒரு பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் மட்டும் இருக்குது, சிகரெட் குடிக்க மாட்டார் அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும், அதே பேஷண்ட் அதே வயசில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் 50 சர்க்கரை சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகிடுது. ஏன்னா அந்த ரத்த குழாய்களில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு படிமானங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகி ஆப்ரேஷன் பண்ணுறதும் சரி ஸ்டென்ட் வைக்கிறதும் சரி மாத்திரை போட்டாலும் சரி அதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக மாறிடுது. அடுத்து வேறு என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருதயத்தை வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள். இதை உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல ரத்தத்தில் கலக்கும், அந்த அளவுக்கு அதிகமான கொழுப்பு படிமானங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் போய் இருதயத்தில் போய் படிமானம் ஆகிறதால உங்களுக்கு இது நடக்குது. ரெண்டாவது அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன். உடல் பருமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம சொல்லணும் சார் நான் வந்து ஹைட் 160 சென்டிமீட்டர் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 62 கிலோ தான் இருக்கேன், நான் இதெல்லாம் வந்து கால்குலேட்டரில் போட்டு செக் பண்ணோம் வந்து வெயிட்டில் நார்மல்னு காட்டுதே சார், கரெக்ட் அது ஒத்துக்கிறேன். பட் இது என்னென்னா நமக்கும் மேலே நாட்டு அதாவது வெஸ்டர்ன் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதுதான். வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாமே வந்து பர்மன் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாமே குண்டாக இருப்பாங்க, முகத்துலேருந்து கால் வரைக்கும் குண்டாக இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இப்போ மேல் பகுதி எல்லாமே நல்லாயிருக்கும், கையெல்லாம் வந்து சன்னமாக இருக்கும், கால்லாம் சன்னமாக இருக்கும், ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய இடுப்பு பகுதியும் தொப்புள் பகுதியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனத்தை போய் தொப்பையோடு இருப்போம். ஸோ திஸ் ஆனால் வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 கிலோ தான் இருப்போம். ஸோ நீங்கள் வந்து வெயிட்டை போட்டுட்டு பிஎம்ஐ கால்குலேட் பண்ணிவிட்டு நான் பிஎம்ஐ நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒத்துக்க முடியாது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொப்பை இல்லாமல் வாழ்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா ரிஸ்க்கு வந்து குறைக்கிறதுக்கு. அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்கிறது மட்டுமே அந்த பெரிய வேலை நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இதில் என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடலுக்குன்னு சொல்லிட்டு பயிற்சிகள் கொடுக்குறதில்ல, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம கொடுக்குறது கிடையாது. நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை போகிறோம் சார், 10 மாடி ஏறி இறங்க சார், பட் அது வேலைங்க. நீங்கள் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் உடம்புக்குன்னு வாட் இஸ் யுவர் மீ டைம்? உங்களுக்கு உடம்புக்குன்னு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அதுக்குன்னு ஒதுக்கி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இருதயத்தை நல்லா வந்து பலப்படுத்த கொடுக்குற வாய்ப்புகள் உண்டு.
அந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவான வகையில் சொன்னீங்க சார். நம்மளுடைய முயற்சினாலையும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லையும் இந்த இதய பிரச்சனை வராமல் இருப்பதற்கு தடுக்கும் வழிமுறைகள் என்ன சார்? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
இப்போ இருதயத்தில் வரக்கூடிய நோய்களை வந்து தடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுலபமான ஒன்று, சரிங்களா? நம்ம வந்து காஷியஸாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், இதுதான் மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது மைண்டில் வச்சுக்கணும், ப்ரிவென்ஷன் இஸ் க்யூர், இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கிறது தவறு, சரிங்களா? எல்லாமே டேக் இட் என்ன லைட் பிஞ்ச், சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு லைட்டாக வந்து இங்கே வலிக்குது அப்படின்னோடனே ஒரு கூகுளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பேஜுக்கு இது பார்த்துட்டு உடனே வந்து பயப்பட்டு அந்த பயத்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். ஆனால் உண்மையிலுமே உங்களுக்கு இனிஷியல் ஹார்ட் அட்டாக் இருக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் நேரடியாக ஒரு மருத்துவரையோ இல்லை மருத்துவ அறிவு உள்ள ஒரு செவிலியரையோ அது மாதிரி வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது பயன் தரும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் முன்னாடி சொன்னது தான் எப்படி தடுக்கலாம், எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வராமல் பண்ணலாம் அப்படின்றது முன்னாடி சொன்னதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுலேருந்தே ஒரு ஆண்கள் வந்து 35 வயசுலேருந்தே நம்ம வந்து சீரான உடற்பயிற்சிகள், உணவு பழக்க வழக்கங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் 35 வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை கம்மி பண்ணிக்கணும், உப்பு கம்மி பண்ணிக்கணும், கரெக்டான பழங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவு முறையில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்த்திட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் சரி ஹோம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் சரி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மினிமலாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிட்டு நம்ம வந்து வச்சுக்கிறப்பவே வந்து உங்களுக்கு பாதி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கான ரிஸ்க்கை வந்து குறைஞ்சிடும். அடுத்தது வந்து நேரம் தவறாமல் சாப்பிட்றது, நீங்கள் டைமுக்கு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு அந்த உணவு உடம்புக்கு உணவு கொடுக்குறது. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா நம்ம காலையில் நம்ம பெருமையாக சொல்லுவாங்க நான் காலையிலே சாப்பிட்றது கிடையாது ஃபாஸ்டிங்கு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் டிஃப்ரெண்ட்டு, பட் கண்டினியூஸாக நான் வந்து ஃபாஸ்டிங் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நாட் குட். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை கரெக்டான உணவு பழக்க வழக்கங்களை வந்து கரெக்டான முறையில் நம்ம பராமரிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அடுத்த விஷயம், நமக்கு ஆல்ரெடி எல்லாமே நோய் வந்துருச்சு, சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு, நீரழிவு சக்கரை இருக்குது அப்படின்னா அதை கரெக்டான முறையில் பரிசோதனை பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது கண்ட்ரோல் டார்கெட் என்னன்றதை பார்த்து அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இத்தனை மாத்திரை தான் நான் சாப்பிடணும், இத்தனை என்ன சார் இத்தனை மாத்திரை சாப்பிட்டா இவ்வளோ சைட் எஃபெக்ட் வருமா? மாத்திரையோட சைட் எஃபெக்டை மட்டும் பார்க்காதீங்க, மாத்திரையோட எஃபெக்ட்ஸையும் பாருங்கள். சைட் எஃபெக்ட் வந்து 1%, 2% தான், பட் எஃபெக்ட்ஸ் 98% or 99%. ஸோ அதோட பழக்க வழக்கங்கள் அதோட பலன்களை பாருங்கள். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்த ஒரு மருத்துவர்கிட்ட போகிறப்போ அது உங்களுக்கு ஏற்றதா இல்லையான்றதை கண்காணித்து தான் கொடுப்போம். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா இந்த மாத்திரை இவங்களுக்கு தான் ஒத்துக்கும் அப்படின்றதான் கணக்கே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து டோலோ காய்ச்சலுக்கு வந்து டோலோ ஒத்துக்குது அப்படின்னு இன்னொருத்தருக்கு அந்த டோலோன்ற மாத்திரை பேராசிட்டமால் மாத்திரை அலர்ஜிக்காக இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரியாக பிஹேவ் ஆகும். ஸோ உங்களோட உடம்பு எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்றத வந்து கண்காணிக்கிறதுக்காக தான் மருத்துவர்கள் உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து சரி செக்அப் பண்ணிட்டு வாங்க, ஒரு மாதம் கழித்து திருப்பி சுகர் செக் பண்ணிவிட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இந்த மாத்திரை சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா அனுமானிக்க முடியாது இப்போ இந்த மாத்திரை வந்து உங்களுக்கு ஒத்துக்கும் இது ஒத்துக்காது அப்படின்றத அனுமானிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஒத்துக்குதான்றதை வந்து வி வில் ட்ரை அண்ட் சி. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து இது அஃபெக்ட் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது, அப்படி ப்ராப்ளம் எதாவது வந்துச்சு அப்படின்னா வி வில் கிவ் அன் இன்ட். இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்றப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மயக்கம் வரலாம், கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கோங்க எந்திரிக்காதீங்க அப்படின்றத சொல்லிவிடுவோம், சரிங்களா? ஸோ அதனால் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மருந்துகள் பொறுத்த வரைக்குமே சந்தேகம் இருந்ததுன்னா உங்களோட மருத்துவரையோ இல்லைனா வந்து ஒரு மருத்துவரையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேளுங்கள். இன்னொரு நோயாளியை போய் கேட்காதீங்க, அது ரொம்ப தவறான ஒரு முறை. ஏன்னா இன்னொரு நோயாளியை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்தது சார் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எனக்கு ஸ்டென்ட்டே வைக்கல, எப்படி வந்து என் மச்சானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்ட் வச்சிங்க? அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தார், ஸ்டென்ட்டை வச்சு அவரை காப்பாற்றி இன்றைக்கி வீட்டுக்கு போயிருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஸ்டென்ட் வைக்கலன்னா அவர் ரெக்கார்டும் இல்லை எதுவுமே இல்லை, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்ட் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டென்ட் வைக்கலன்னா நல்லது. இப்போ ஸ்டென்ட் வச்சு ஒருத்தர் காப்பாற்றிருக்கோன்னா அது அவருக்கு தேவையான தேவையாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டையும் இன்னொரு பேஷண்ட்டை கம்பேர் பண்ணாதீங்க, உங்களோட டவுட்டை இன்னொரு பேஷண்ட்டை கேட்காதீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட இதயத்தோட நலனை காக்கும்.
இந்த இதயம் சம்மந்தமான வகையில் பெரியவங்களுக்கு வந்து விவரங்கள்லாம் எடுத்து சொன்னீங்க சார். பொதுவாக வந்து குழந்தைகளுக்கும் அந்த இதயம் சம்மந்தமான வகையில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி கூட கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இதயம் சார்ந்த இந்த ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. பட் வராதுன்றது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய கொழுப்புகளால் வர்றது தான். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கொழுப்புகளால் கிடையாது. இது வந்து ரத்த குழாய்கள் வந்து அமுக்கப்படுகிறதால வரக்கூடிய பிரச்சனைகள். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சில நோய்கள் இருக்குது, டக்கையாசூஸ், கவாசக்கைஸ் டிசீஸு, இந்த மாதிரி சில நோய்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாய்கள் பெருசாகி அதில் போய் அடைப்பு ஏற்படலாம். இல்லை ரத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளாட்டிங் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம், ரத்த குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து வேகமாக உறையிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி பேஷண்ட் இந்த குழந்தைகளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம். பட் இது வந்து ரொம்ப காமன் கிடையாது. அப்போ குழந்தைகளுக்கு என்ன ரொம்ப காமனான வந்து இருதய பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா பிறவியிலேருந்து ஏற்படக்கூடிய துளைகள், ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகல் செப்டல் டிஃபெக்ட், பிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவியில் வந்து இருதயத்தில் ஏற்படக்கூடிய ஓட்டைகள்னு சொல்லுவாங்க சரிங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இருக்கிறதால குழந்தைகளுக்கு வந்து பாதிப்புகள் வரலாம். இதை பிறக்கிறப்பவே கண்டுபிடிக்க முடியும். சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர வளர தான் கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக வந்து இருதயத்தில் இருக்கக்கூடிய துளைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்ம ஒரு 10 வயசுக்குள்ளார கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வைத்தியம் பண்ணுறப்போ குழந்தைகளோட வளர்ச்சி வந்து மற்றவங்களோட மாதிரி நார்மலாகவே இருக்கும். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. அப்போ என்ன இந்த மாதிரி தொந்தரவுகள் வரலன்னா, இப்போ வந்து ஒரு 5 வயசுக்கு குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடுது, ஆனால் வந்து இன்னும் அதே 5 வயசுக்கூட குழந்தையோட கம்பேர் பண்ணி விளையாடுறப்போ இந்த குழந்தை வந்து ரொம்ப மூச்சு வாங்குது, கை காலெல்லாம் நீல கலரில் மாறுது, நெஞ்செல்லாம் படப்படப்படப்படன்னு ரொம்ப வேகமாக துடிக்கிறது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை பார்த்துக்கிறது நமக்கு நல்லது.
இப்போ அந்த இதயம் சம்மந்தமான வகையில் பெரியவர்களுக்கான சரி குழந்தைகளுக்கான சரி பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கொண்டீங்க. நம்ம இதயம் காப்போம் அப்படிங்கிற வகையில் பொதுமக்களுக்கு கூறக்கூடிய தகவல் என்ன சார்?
இதயம் காப்போம் அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம உயிரை காப்பாற்றுறது தான் சரிங்களா. இருதயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பத்திரமாக பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீண்ட நாள் நம்ம ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான உடற்பயிற்சிகள், தேவையான உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதீதமாக வந்து மனக்கவலைகளை இல்லாமல் மனச்சோர்வுகள் இல்லாமல் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிற வழிமுறைகள், எல்லாரோடையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சேர்ந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு குரூப் தெரப்பீஸ் மாதிரி வச்சு அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதயத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகள். இதில் வந்து ரொம்ப முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயற்கை சார்ந்த நம்மளோட பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களை வந்து நடைமுறை கொண்டு வர்றப்போ அப்படின்னா, ஸோ இதனால் என்னென்னா நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா இருதயமும் நமக்கு இதமாக இருக்கும், நம்ம வாழ்க்கையும் வளமாக இருக்கும்.
உலக இருதய தினமான இன்று இதயத்தை பற்றிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய விவரங்களையும் அதை சரி நம்ம என்ன மாதிரி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற பற்றிய தகவல்களையும் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய விவரங்களையும் விரிவான வகையில் எடுத்துக் கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதயம் சம்பந்தமான தகவல்களை கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை உலக இதய தினத்தை முன்னிட்டு முத்து மீனாட்சி மருத்துவமனை இருதய சிறப்பு மருத்துவர் திரு டாக்டர் வி மனோஜ் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.